நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஜூன் 15 முதியோர் கொடுமை விழிப்புணர்வு தினம். முதியோர் அனுபவிக்கும் கொடுமைகள் எவை, அவர்களின் உரிமைகள் என்ன, மேலும் அவர்கள் எங்கே உதவி பெறலாம் போன்று பல கேள்விகளுக்கு பதில் தருகிறார் பெர்த் நகரில் மனநல ஆலோசகராக பணியாற்றும் அன்புமொழி குப்புசாமி அவர்கள். வணக்கம் அன்புமொழி அவர்களே.
வணக்கம் செல்வி.
இன்று நாங்கள் முதியோர் கொடுமை விழிப்புணர்வு தினத்தை பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதியோர் கொடுமை விழிப்புணர்வு தினத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது, மருத்துவ வசதியும் வாழ்க்கை தரமும் வளர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆயுட்காலமும் அதிகரித்திருக்கின்றது. அப்படி என்றால் முதியோர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது என்று அர்த்தம். ஆக எண்ணிக்கை உயரும் அதே வேளை முதுமையால் அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் சிக்கல்களும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சவால்களில் ஒன்றுதான் முதியோர் வதை என்பது. இதை முதியோர் கொடுமை அல்லது முதியோர் வன்முறை என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றது. இன்று பல முதியோர்கள் குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் பலவித கொடுமைகளை தொடர்ந்து அனுபவித்து வருவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பாதிப்படைந்த முதியோர்களுக்கு குரல் எழுப்புவதற்காகவே ஐக்கிய நாட்டின் முன்னெடுப்பில் கடந்த 2006 ஒவ்வொரு ஆண்டு ஜூன் 15 உலக முதியோர் கொடுமை விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாள் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முதியோரை மதிக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்திலும் உருவான ஒரு தினமாகும். ஆஸ்திரேலியாவிலும் ஒவ்வொரு ஜூன் 15 இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது.
சரி, என்ன மாதிரியான முதியோர் வன்முறை நமது தமிழ் சமூகத்தில் நடைபெறுவதாக நினைக்கிறீர்கள்?
தமிழ் சமுதாயத்தில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் வாழும் முதியோர்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை 6 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று உடல் ரீதியான கொடுமை, அதாவது இதை பிசிக்கல் அபியூஸ் என்று சொல்வார்கள். முதியோரை அடித்து துன்புறுத்துதல், கிள்ளுதல், கை கால்களை முறுக்குதல், அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை தராமல் நிறுத்தி வைத்தல், இவையெல்லாம் உடல் ரீதியான வதையை சேரும். அடுத்து இரண்டாவது மன ரீதியிலான அல்லது உணர்வு ரீதியிலான கொடுமை, இதை இமோஷனல் அல்லது சைக்கோலாஜிக்கல் அபியூஸ் என்று சொல்வார்கள். உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது, வீட்டிற்கு வரும் விருந்தினரிடமோ அல்லது நண்பரிடமோ பேச விடாமல் தடுப்பது, அவர்கள் வெளியே சுதந்திரமாக செல்வதை தடுப்பது, வீட்டில் இருந்து கொண்டே பேசாமல் இருப்பது, அவர்கள் மனம் பாதிக்கும் அளவில் நடந்து கொள்வது, அவமதிப்பது, அவர்கள் கருத்துக்களை மதிக்காதது, இது போன்ற மனதை பாதிக்கும் எல்லாமே மன ரீதியிலான கொடுமையை சேரும். மூன்றாவதாக பொருளாதார கொடுமை, இது ஃபைனான்சியல் அபியூஸ் என்று சொல்வார்கள். அதாவது முதியோர்களின் சேமிப்புகள் அல்லது சொத்துக்களை அபகரிப்பது, அவர்களின் சேமிப்பை அல்லது சேர வேண்டிய பணத்தை சேர விடாமல் தடுப்பது, வற்புறுத்தி உயிர் எழுதுவது, அவர்களுக்கு தேவையான பண உதவி செய்யாமல் இருப்பது, அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பதெல்லாம் பொருளாதார கொடுமையை சேரும். நான்காவதாக பாலியல் ரீதியான கொடுமை, இதை செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்வார்கள். முதியோரை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வகையில் பலவந்தப்படுத்துதல் மற்றும் பாலியல் ரீதியில் நடத்தப்படும் எல்லாமே பாலியல் வன்முறையாகும். ஐந்தாவதாக புறக்கணிப்பு, அதாவது நெக்லெக்ட். முதியோருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு ஏற்படுத்தாமல் இருப்பது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ கண்காணிப்பு, மருத்துவ ஏற்பாடுகள் தேவையான போது செய்து தராமல் இருப்பது எல்லாம் அவர்களை புறப்பணிப்பதாகும். ஆறாவதாக கைவிட்டு விடுதல், அதாவது அபேண்டன்மெண்ட். வீதியிலோ தெரியாத இடத்திலோ அவர்களை வேண்டுமென்றே கைவிட்டு விடுதல், அவர்கள் தொலைந்து போக வேண்டும் என்றே ஏதோ ஒரு வகையில் கண்காணாத இடத்தில் விடுவதும் வன்முறையாகும். இந்த கொடுமைகளை விளைவிப்பவர்கள் யார் என்று கேட்டால் பெரும்பாலும் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். இதில் சொந்த பிள்ளைகள், மருமகள், மருமகன்கள் தான் அதிக கொடுமை விளைவிப்பவராக இருக்கிறார்கள். இவர்களை தவிர முதியோரிடம் நெருக்கமாக இருக்கும் நண்பர்கள், அவர்களை பராமரிப்பவர்கள், அண்டை வீட்டார், அவர்களிடம் நெருங்கி பழகுபவர்கள் ஆகியோரும் முதியோர்களுக்கு கொடுமை விளைவிப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. சில சமயம் முதியோர்களுக்குள்ளேயே இந்த வன்முறை நடப்பதாகவும் தெரிவருகிறது. அதாவது கணவர் தனது மனைவியையும் அல்லது மனைவி தனது கணவரையும் துன்புறுத்துவதும் உண்டு. இந்த வதைகள் வேண்டுமென்றே செய்ததாகவும் இருக்கலாம், அல்லது தங்கள் செயல்களின் பின் விளைவுகள் கொடுமையை சார்ந்தது என்று விழிப்புணர்வு இல்லாமலேயே செய்த செயல்களாகவும் இருக்கலாம். சிலர் தான் நம்முடன் வாழும் முதியோரை கொடுமை செய்கிறோம் என்று தெரியாமலேயே புரியாமலேயே கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மட்டும் 1/6 முதியவர், அதாவது 15 விழுக்காட்டினர் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்று சமீப புள்ளி விவரம் சொல்கின்றது. இந்த 15 விழுக்காட்டில் 12 விழுக்காட்டினர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஆய்வு. இதில் சிக்கல் என்னவென்றால், முதியோர்கள் கொடுமைக்கு ஆனாலானும் முன் வந்து புகார் செய்வதில்லை என்பது உலகில் எல்லா நாடுகளிலும் இருக்கும் நிலவரம். 2/3 இதை பற்றி பேச விரும்பவில்லை என்றும் உதவி கேட்க முன் வருவதில்லை என்றும் புள்ளி விவரம் சொல்கிறது.
அப்படியென்றால் புலம்பெயர்ந்து இங்கு வாழ்ந்து வரும் முதியவர்கள் அல்லது தற்காலிகமாக தங்களின் பிள்ளைகளை பார்க்க வந்துள்ள முதியவர்கள் இங்கும் வன்முறையை எதிர்கொள்கின்றார்களா? அவர்கள் வன்முறையை எதிர்கொள்கின்றார்கள் என்றால் பொதுவாக என்ன மாதிரியான வன்முறையை எதிர்கொள்கின்றார்கள் என்று சொல்லுங்கள்.
எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே வாழும் முதியோர்களும் சரி அல்லது தற்காலிகமாக இருப்பவர்களும் சரி, மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என தெரிய வந்துள்ளது. இங்குள்ள தமிழர்கள் பெரும்பாலும் தங்கள் பிள்ளைகளுடன் வாழ்கின்றார்கள், சிலர் தனித்தும் வாழ்கின்றார்கள். வீட்டில் இவர்கள் பல வழிகளில் தங்கள் பிள்ளைகளுக்கு உதவியாக பேர பிள்ளைகளை பார்ப்பதும் வீட்டு வேலைகளை பார்ப்பதும் என வாழ்கிறார்கள். இவர்கள் சுதந்திரமாக பொருளாதார உரிமையுடன் விரும்பியபடி வாழ தங்கள் பிள்ளைகளையே எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. தங்கள் பிள்ளைகள் வேலையிலும் அவரவர் குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருப்பதையும் புரிந்து கொண்டு தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் முதியவர்கள். தங்கள் தேவைகளை வாய்விட்டும் கேட்பதில்லை, தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் மனம் விட்டு பேசுவதும் இல்லை. கேட்காததால் அவரின் தேவைகள் பல வேளைகளில் தெரியாமலேயே போய்விடுகின்றது. பொதுவாகவே இவர்களின் அடிப்படை உரிமைகள் கவனிக்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. இப்படிப்பட்ட மன ரீதியிலான பாதிப்பால் முதியோர்கள் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன.
முதியவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, அவர்கள் தங்களை வன்முறையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உள்ள வழிமுறைகள் என்ன என்று சொல்லுங்கள்.
முதியவர்களுக்கு பொதுவாகவே தங்களது அடிப்படை மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு குறைவென்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முதியோரும் தன்மானத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்பது அடிப்படை மனித உரிமை. முதியோர்கள் எவரும் எந்த வகையிலும் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலில் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தன் பிள்ளைகளோ தன்னை பராமரிப்பவரோ அல்லது யாராக இருந்தாலும் எந்த வகையிலும் தங்களை கொடுமை செய்வதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதையும் முதியோர் புரிந்து கொள்வது அவசியம். மூன்றாவதாக, முதியோர்கள் மற்றவர் பராமரிப்பில் வாழ வேண்டி இருந்தாலும் அல்லது இயலாமையோடு இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்களது அடிப்படை உரிமை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதால் பல சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். தீர்வு காண முடியாத சிக்கல்களால் கொடுமைகள் அனுபவிக்கும் முதியோர்கள் துணிவாக உதவி நாடுவது அவசியம். அந்தரங்கமாக வைத்துக் கொள்ளப்படும் சேவைகள் உங்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் உருவாக்கப்பட்ட சேவைகளாகும். ஆக இருக்கும் சேவைகளை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயமாகும்.
சரி, அந்த சேவைகள் பற்றி சொல்லுங்களேன். அதாவது முதியவர்கள் தங்களுக்கான உதவிகளை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் பல தொண்டு நிறுவனங்களும் முதியோர் நலனுக்காக பல சேவைகளை இலவசமாக வழங்கி வருகின்றார்கள். அதில் சட்ட அறிவுரைகள், வழக்கறிஞரின் ஆதரவு, பரிந்துரைகள் மற்றும் மனநல ஆலோசனைகள் அவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்றது. இச்சேவைகள் அவரவர் மொழியிலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேவை அந்தரங்கமாகவும் வைத்துக் கொள்ளப்படும். ஆக முதியோர்கள் தயங்காமல் அவர்களுக்காக வழங்கப்படும் இச்சேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்கள் பொதுவாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய எண் என்னவென்றால், தேசிய முதியோர் வன்முறையின் தொலைபேசி எண் 1800-353-374 என்பதாகும். இந்த எண்ணை அவர்கள் அழைத்து பேசலாம். இந்த எண் அவரவர் மாநிலங்களுக்கேற்ப வழிமாற்றப்படும். உங்களுக்கு தமிழ் மொழியில் பேச வேண்டுமானால் தமிழ் மொழி பெயர்ப்பாளர் வேண்டும் என்று கேட்டு தமிழில் உதவி பெற்றுக் கொள்ளலாம். அவசர அல்லது உடனடி சேவைக்கு தேவைப்பட்டால் சுழியம் என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். முதியோர் மட்டும்தான் நேரடியாக உதவி நாட வேண்டும் என்றில்லை, அவர்களுக்காக மற்றவரும் தொலைபேசியின் மூலம் உதவி கேட்டு தேவைப்படுபவருக்கு உதவலாம். இதை தவிர முதியோர் வன்முறை பற்றிய தகவலுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட் மற்றும் சீனியர் அபியூஸ் அல்லது சீனியர் அபியூஸ் அவேர்னஸ் டே என்ற அகப்பக்கத்தில் இன்னும் பல தேவையான கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விழிப்புணர்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதியோரின் எல்லா தேவைகளுக்கும், அதாவது உடல் நலத்திற்கும் பாதுகாப்புக்கும் மனநலத்திற்கும் மரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். முதியோர்கள் நமது வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆற்றிய தொண்டுகள் பல. நாம் என்றும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது நமது கடமை. முதியோர்களை மதிப்போம், அவர்களை மகிழ்விப்போம்.
மிக்க நன்றி அன்புமொழி அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் செல்வி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.